டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆசையாகினின் கோவில் உமக்கு நந்த ஸ்தோத்திரம் தேவி. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த 3 நாட்களாக நாம் மல்கியா 2 அதிகாரம் 16 வசனத்தின் அடிப்படையிலே குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து மல்கியா 2 அதிகாரம் 17 வசனம் முதல் 3 அதிகாரம் 2 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், மல்கியா 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்? பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறது போல உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று பார்க்கிறோம். தேவன் ஏற்கனவே அவர் வாழ்க்கையில் உள்ள அநேக தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறார். நீங்கள் கூறுகிற பயபக்தி போன்ற ஜபத்தினாலே நான் களைத்து போனேன், உங்களுடைய சாட்சிகளாலும் களைத்து போனேன், உண்மையிலேயே என்னை நீங்கள் வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். 3 அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே அவர்கள் கருத்தின்றி செய்கிற தொழுகையை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் மல்கியா 1 13 வசனத்திலே பார்த்தோம். தேவன் சொல்கிறார், உங்களுக்கு பாதி கூட தெரியாது, உங்களுடைய மாய்மாலமான தொழுகையில் என்னை கண்ணீர் விட வைத்து விடுகிறீர்கள் என்கிறார். இங்கே 2:17 வசனத்திலே, ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்று கேட்கிறார்கள். இங்கே மீண்டும் அவர்கள் அறியாதவர்கள் போல பாசாங்கு செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் தங்களை குறித்து இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமாக சொல்கிறாரே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் முற்றிலும் அறியாதவர்கள் போல நடந்து கொள்கிறார்கள். எனவே அவர்கள் எதனாலே நாங்களுமே வருத்தப்படுத்தினோம் என்று கேட்கிறார்கள். இங்கே தேவனுக்கு எதிராக மக்கள் எழுப்புகின்ற 5வது பழி சொல்லான கேள்வியை பார்க்கிறோம். தேவன் தங்களுடைய மாய்மாலமான தொழுகையை குற்றம் சாட்டும்பொழுது இந்த விதமான கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். ஆணவத்துடனும் இருமாப்புடனும் அவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். எதினாலே நாங்களுமே வருத்தப்படுத்துகிறோம் என்று கேட்கிறார்கள். தேவன் இதற்கு பதிலை உடையவராகவே இருக்கிறார். தேவன் அவர்களை பார்த்து, பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்கிறதுனாலேயே என்று கூறுகிறார். அவர்கள் தேவனுடைய குணநலனை அவதூறு செய்கிறார்கள். மனித சமுதாய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் அடிக்கடியாக எழும்புகிறதா இருக்கிறது. இங்கே பாருங்கள், அந்த பெரிய பாவிகள் எல்லாரும் கூட நன்றாகத்தான் இருந்து செழிப்பாக இருக்கிறார்கள். எனக்கு இருக்கிறது போன்ற பிரச்சனை கூட உபத்திரவம் கூட அவர்களுக்கு இருப்பதில்லை. இருந்த போதிலும் நான் தேவனை தொழுது கொள்கிறேன். ஏன் தேவன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் என்று கேட்கிறார்கள். சங்கீதக்காரனும் இந்த விதமாகவே முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை செய்து வாழ்க்கையிலே முன்னேறிய மக்களை அவர் பார்க்கிறார். அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை, ஆனாலும் அவர்கள் வழிகள் எல்லாமே வாய்க்கிறதையும் செழிக்கிறதையும் பார்க்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன் சங்கீதம் 73:2-3 வசனங்கள். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்கிறார். அவர் சுற்றிலும் பார்த்தபோது ஏழையானவர்கள் மேலும் மேலும் வறுமையடைந்து கொண்டிருக்கும் பொழுது மோசமானவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து முன்னேறிக் கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய ஏழை பரிசுத்தவான்களும் செழிப்படையாமல் காணப்படுகிறதை அவர் பார்க்கிறார். மல்கியாவின் நாட்களிலே வாழ்ந்து வந்த மக்களின் முறையிடுதலும் இவ்வாறுதான் இருந்தது. அந்த செய்கை வெகு சீக்கிரத்திலேயே புதிய கலாச்சாரத்தை தோற்றுவித்தது என்று சொல்லலாம். பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்ற ஒரு உணர்வை அவர்கள் பெற்றபொழுது அவர்கள் எல்லா தீமையான காரியத்தையும் நன்மை என்றும் எல்லா நன்மையையும் தீமை என்றும் அழைத்தார்கள். அது தீமையை செய்யும்படி தூண்டுகிறதாய் இருந்தது. இன்றைய நாட்களிலும் கூட நாம் இப்படிப்பட்ட காரியத்தை அதிகமாய் பார்க்கிறோம். வலியவனே பிழைப்பான் என்று மக்கள் பொதுவாக சொல்கிறார்கள். தங்களுடைய வலிமையால் இன்று மற்றவர்களிடத்திலே அடித்து பிடுங்கி முன்னேறுகிறவர்கள் அநேகர். சாதாரண மனிதன் முதற்கொண்டு பெரிய நிறுவனம் வரை இவ்வாறுதான் செயல்படுகிறது என்று கூட சொல்லலாம். அவ்வளவாக இத்தீமை பெருகியிருக்கிறது. அதிகார பலம், பணபலம் எளியவர்களை மிதித்து மேலே ஏறிக்கொண்டிருக்க செய்கிறது. அதை குறித்து கவலைப்படுவார் ஒருவரும் இல்லை. தேவன் இதை குறித்து ஏன் ஒன்றும் செய்வதில்லை? சங்கீதக்காரன் தேவனிடத்திலே சென்றபடியால் இதற்கு பதிலை பெற்றார். சங்கீதம் 73:16-17 வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது என்கிறார். பார்த்தீர்களா, அவர் அப்பொழுதைய நிலையை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அது அவருக்கு விளங்கவில்லை. அவர்களின் தூரமான எதிர்கால நிலை என்ன, அவர்களுடைய நித்திய நிலை என்ன என்று கவனித்தார். நீங்களும் நானும் நிற்கிற இந்த இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது அவர்களுடைய குறுகிய நாட்கள் பழங்கால வரலாறாகிவிடுகிறது. இன்றைய மக்களுக்கு நாட்கள் வெகு வேகமாக மின்னல் வேகத்திலே சென்று விடுகிறது என்றே சொல்ல வேண்டும். அப்படியானால் தேவன் அற்றவர்களின் இன்றைய நிலை என்ன? அவர்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டு பண்ணக்கூடும். தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செல்வத்தை அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இன்று தீமை செய்கிறவர்கள் நாளை நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். அவருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். தேவன் எதையுமே இந்த சமுதாயத்திலே செய்கிறதில்லை என்று தேவனை குறித்து குறை கூறுவதில் கவனமாக இருப்போமாக. இறையல் கல்லூரியிலே படிக்கும் மாணவர்கள் இருவர் காரிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வழிமறித்து அதில் ஏறிக்கொண்டான். அவன் நன்றாக குடித்திருந்தான். அவன் காரிலே ஏறியவுடனேயே அவன் குடித்ததற்காக அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். குடிக்கக்கூடாது என்று தான் அறிவேன் என்றும் அவன் அவர்களிடத்திலே கூறினான். அவனிடத்திலே இந்த இறையியல் கல்லூரி மாணவர்கள் இயேசுவை பற்றி கூறினார்கள். அந்த இரு மாணவர்களிலே ஒருவன் இவ்வாறு கூறினான், நீ குடிப்பதற்காக நாங்கள் உன்னை கடிந்து கொள்வதில்லை. நீ இப்பொழுது நரகத்திற்கு போகும் வழியிலே சென்று கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ இந்த உலகத்திலே வாழும்பொழுது அதை ஆரஞ்சை சார்பிழிந்து குடிப்பது போல இந்த உலகத்தை அனுபவி. நீ நரகத்திற்கு போகும்பொழுது அங்கே சாராயம் கிடையாது. ஆகவே வாழ்வை அனுபவி என்று கூறினானாம். ஆகவே அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். வேத வசனத்தை அறிந்திருக்கின்ற அதே வேளையிலே ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தான் ஒரு பாவி என்றும் நியாய தீர்ப்பளிக்கும் ஒரு தேவன் உண்டென்றும் அறிந்திருக்கிறான். ஆனால் தேவன் உடனே நியாய தீர்ப்பு அளிக்கும்படிக்கு தண்டிக்கும்படிக்கு செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஊழியர் சிறுவனாக இருந்தபோது உள்ள தன் அனுபவத்தை இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவர் சிறு வயதிலே தேவ பக்தியற்றவராக இருந்தாராம். அவர் தன்னுடைய வீட்டின் அருகிலுள்ள தோட்டத்திலே எப்பொழுதும் தர்பூசணி பழத்தை திருடுவது வழக்கம். அவர் ஒவ்வொரு முறை திருடும்பொழுதும் இவ்வாறு நினைப்பாராம், தான் அதை பறிக்கும்போது வானத்திலிருந்து ஒரு மின்னல் உண்டாகி தன்னை கொன்றுவிடும் என்று எண்ணுவார். ஆனால் அவ்வாறு நடக்காததால் அவர் தொடர்ந்து திருட பயப்படாமல் போய்விட்டார் என்று கூறுகிறார். இதுவே மனித இருதயத்தின் வேண்டுமென்றே செய்கிற எண்ணம். இது சிறு வயது முதற்கொண்டே மனிதனுக்குள்ளே வளர்கிறது. ஆனால் தேவன் அவ்வாறு துரிதமாக செயல்படுகிறதில்லை. அவர் சில வேளைகளிலே அவ்வாறு செய்வார். ஆனால் பொதுவாக அவர் தண்டனை அளிப்பது மெதுவாகவே இருக்கும். ஆகவே மனிதர் என்ன நினைத்துக் கொள்கிறான்? தேவன் தன்னை நியாயம் தீர்ப்பதே இல்லை என்று நினைக்கிறான். அவ்வாறு அவன் விளக்கமும் மற்றவர்களுக்கு அளிக்கிறான். பிரசங்கி 8:11 என்ன சொல்கிறது? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிறது. மனிதன் ஒருமுறை ஒன்றில் லாபத்தை பெற்றுவிட்டால் போதும், தொடர்ந்து அதிலே பெற்றுவிட முடியும் என்று கணக்கிட்டு விடுகிறான். மல்கியாவை நாட்களிலே வாழ்ந்தவர்கள் இவ்வாறு கேட்டார்கள், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று கேட்டார்கள். இதற்கு பதிலை தேவன் வருகின்ற 3 அவர்களுக்கு கொடுக்கிறார். சரி, இப்பொழுது நாம் 3 முதல் 2 வசனங்களையும் சிந்திப்போம். இந்த 3 இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த அதிகாரத்திலே கேட்ட கேள்விக்கான பதிலோடு ஆரம்பமாகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். மல்கியா 3:1 வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்திலே நாம் 2 தூதர்களை குறித்து பார்க்கிறோம். ஒரு தூதன் முன்னாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகன், இரண்டாவது தூதன் உடன்படிக்கையின் தூதனான இயேசு கிறிஸ்து. முதலாம் தூதனை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் 4 சுவிசேஷங்களிலும் யோவான் ஸ்நானகன் என்று மேற்கோளிட்டு காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அதிலே சந்தேகமே இல்லை. இருந்தபோதிலும் உடன்படிக்கையின் தேவன் என்பதை பற்றி சுவிசேஷங்களிலே எங்கும் இயேசுவை குறித்து சொல்லப்படவில்லை. அதற்கான காரணம் தெளிவானது. உடன்படிக்கையின் தூதன் என்பவர் இயேசு கிறிஸ்துதான். ஆனால் அவருடைய முதலாவது வருகையை பற்றி சொல்லவில்லை. இந்த பகுதி கூறும் இயேசுவின் வருகை இனிமேல் உள்ளது. அவர் அப்பொழுது மீட்பராக இல்லாமல் கிருபையோடு வராமல் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்பொழுது வந்து தம்முடைய ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபித்து பூமியிலே இருக்கும் கலவரங்களை அடக்கி ஒடுக்க வருவார். ஒருமுறை அவர் இவ்வாறு ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறதை லூக்கா 12:14 வாசிக்கிறோம். எப்படி கவனியுங்கள். மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கேட்கிறார். ஆம், அவர் இன்னும் நியாயாதிபதியாக வரவில்லை. அவர் முதலாவது முறை இரட்சகராக வந்தார். அவர் அரசாங்கத்தை அல்ல, கிருபையை கொண்டு வர வந்தார். ஒரு இறையாண்மை உள்ளவராக வராமல் இரட்சகராக வந்தார். நாம் இப்பொழுது சுவிசேஷ பகுதிகளுக்கு வருவோம். அங்கே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும்பொழுது இந்த மல்கியாவின் வசனம் மேற்கோடிட்டு காட்டப்படுகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது மத்தேயு 11:9-10 வசனங்களை பாருங்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். மார்க்கு சுவிசேஷத்திலும் நாம் என்ன பார்க்கிறோம்? மார்க்கு 1:2, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்கிறார். லூக்கா 7:27 வசனத்தை பாருங்கள். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இறுதியாக யோவான் 23 வசனத்திலேயும், அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் என்று வாசிக்கிறோம். இது ஏசாயா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மேற்கோள். மல்கியாவும் இதே காரியத்தை சொல்கிறதைத்தான் நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தரும் பதிலாக இது இருக்கிறது. தேவன் இயேசுவை முதலாவது இரட்சகராக அனுப்புவார். ஏனென்றால் அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் அதோடு காரியம் முடிவடைந்து விடுகிறதில்லை. அவர் மீண்டும் உடன்படிக்கையின் தூதனாக வரப்போகிறார். அதாவது நியாய தீர்ப்பு செய்யவும் நீதி செய்யவும் பூமிக்கு வரப்போகிறார். தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கும் நோக்கமுடையவராக இல்லை என்றும், பாவிகள் தங்களுடைய அநியாயங்களினாலே இன்று வாழ்ந்துவிட தேவன் விட்டுவிடும் நோக்கமுடையவராக இருக்கிறார் என்றும் எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது தவறு. பிரியமானவர்களே, தேவன் இங்கே இதை தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர் மனித குலத்தை நியாயம் தீர்க்கும் நோக்கமுடையவராகவே காணப்படுகிறார். அருமையான நண்பரே, நீங்கள் அவரை இப்பொழுது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நாளிலே அவரை நியாயாதிபதியாக நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை மறந்துவிடாதிருங்கள். இதை நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, இதுதான் நடக்கப் போகிறது. யோவான் 5:22 வசனம் என்ன சொல்கிறது? பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வெள்ளை சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் முன்னே ஏழையும் பணக்காரனும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் பெரியோரும் சிறியோரும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் நின்று கொண்டிருப்பார்கள். இவர்கள் தொலைந்து போனவர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பாவத்தினால் வாழ்ந்துவிட முடியாது, உயர்ந்துவிட முடியாது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வருகிறதாய் இருக்கிறது. உடன்படிக்கையின் தூதனானவர் என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த உடன்படிக்கையை குறிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ள புதிய உடன்படிக்கை என்று அநேகர் எண்ணுகிறார்கள். உண்மையில் இது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை பற்றிய குறிப்பு அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இது இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையாகும். வேதத்திலே பல இடங்களிலே இந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக லேவியராகமும் 26:9-13 வரையுள்ள வசனங்களை பாருங்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். இதுவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. இதே காரியத்தை தேவன் உபாகம புத்தகத்திலேயும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இந்த உபாகமம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் இஸ்ரவேலர்கள் அதோடு 40 ஆண்டுகள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் உறுதிப்படுத்தும் புத்தகமாய் இருக்கிறது. உபாகமம் 4:23 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவேதான் மல்கியா நமக்கு இந்த உடன்படிக்கையின் தூதனானவர் ஒரு நாளில் வந்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். தேவன் அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவார். ஆகவேதான் இந்த மல்கியா புத்தகத்தின் 3 அதிகாரத்தின் துவக்கத்திலே சுத்திகரிப்பை பற்றியும் புடமிடுதலை பற்றியும் அதிகமாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் வரையிலும் அவர் அவர்களை சுத்திகரித்து புடமிடுகிற வரையிலும் தேவனால் அவர்கள் மத்தியிலே உலாவி வர இயலாது. இது இன்றைய நாளுக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்தவ பணிகளுக்கும் ஊழியங்களுக்கும் இது அப்படியே பொருத்தமானதாய் இருக்கிறது. மல்கியா 3:1 மத்திய பகுதியிலே நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவாக இருக்கப் போகிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார். தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்றும் பார்க்கிறோம். இதற்கு அர்த்தம் அவர் உடனே ஆலயத்திற்கு வந்துவிடுவார் என்பதல்ல, ஆனால் அவர் எப்பொழுது வருவாரோ அப்பொழுது உடனே வந்துவிடுவார். ஒருவர் ஒரு ஊழியரிடத்திலே இவ்வாறு கூறினார், நீங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொன்னீர்கள். சபை அவ்வாறு உலகத்தினின்று எடுத்துக் கொள்ளப்படுவதை நான் பார்த்தவுடன் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். உடனே அந்த ஊழியர், அது கால தாமதமான செய்கை, ஏனென்றால் சபையை எடுத்துக் கொள்வது அதோடு நிறைவு பெற்றுவிடும். ஆகவே அதற்கு பின்பு நீங்கள் அதில் உறுப்பினராக முடியாது. வேண்டுமென்றால் அந்த காலகட்டத்திலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து வர இயலும். ஆனால் நீங்கள் அதுவரை காத்திருப்பது முட்டாள்தனமான ஒரு காரியமாகும். இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ளலாமே என்று பதில் உரைத்தாராம். அவர் கர்த்தராகிய தேவன் என்று அழைக்கப்படுகிறார். இது அவருடைய ஆலயம். அவரே உடன்படிக்கையின் தூதனானவர். ஆகவே இது இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் இயேசு கிறிஸ்து என்று அறிகிறவரை பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் தூதனாக அறிவிக்கிறார்கள். மல்கியா 3:2 பாருங்கள், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். மல்கியா இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சற்று முன்னர் சிந்தித்தறிந்தோம். ஏனென்றால் இங்கே நியாய தீர்ப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? இது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி சொல்கிறது. அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் என்று வாசிக்கிறோம். புடமிடும் பொழுது உலோகமானது மிகவும் சூடான சிவப்பான நெருப்பின் மீது வைக்கப்படுகிறது. அது உருக ஆரம்பிக்கும் பொழுது அதில் காணப்படுகிற களிம்பை அகற்றிவிட முடியும். இறுதியிலே அந்த உலோகமானது மிகவும் சுத்தமானதாய் கிடைக்கிறது. இவ்வாறுதான் சுத்திகரிக்கப்படுகிறது. தேவன் நம்மையும் புடமிட்டு சுத்திகரிக்கிறார். வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் என்று இங்கே வாசிக்கிறோம். அவர் புடமிடுகிறார், சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்தலும் கழுவுதலும் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை பூமியிலே ஸ்தாபிக்கும் பொழுது எந்த ஒரு மாசும் இந்த பூமியிலே இருப்பதில்லை. அவர் பூமியிலே ஆட்சி செய்யும் பொழுது பூமியை இவ்வாறு சுத்திகரிக்கிறார். இன்று அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யம் உங்கள் இருதயத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் உங்களை புடமிட்டு வெளுத்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். இதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையைப் போல பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஒருவேளை உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்தத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான சமாதானமும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அனைவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் பாவங்களை குறித்து உண்மையான மனஸ்தாபத்தோடு துக்கத்தோடு அவருடைய பாதத்திலே வந்து அதை நீங்கள் அறிக்கை செய்து அதிலிருந்து விடுதலை பெற பரிசுத்த ஆவியானவரின் பலனை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் வரும் நாளிலே அவர் நியாயாதிபதியாக மீண்டுமாய் வரப்போகிறார். இன்று நாம் வாழ்கிற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் நாட்களிலே மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பட்ட பாடுகளை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராகவும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இந்த நேரத்திலேயே நீங்கள் எங்கே இருந்தாலும், வயலிலே இருந்தாலும், வீட்டின் ஒரு தனி அறையிலே இருந்தாலும், வீட்டிற்கு வெளியே இருந்தாலும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை எனக்கு காட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்காக நீர் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவத்திற்காக நீர் தண்டனை ஏற்றுக்கொண்டதை நான் பரிபூர்ணமாய் நம்புகிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் பாவ அழுக்கையும் நீக்கி உங்கள் உள்ளங்களிலே வந்து பரிசுத்த ஆவியானவரின் பலனை தந்து இந்த உலகத்திலேயே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் உங்களை மாற்றி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மல்கியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே மக்கள் துணிகரமாய் பாவம் செய்து அதை குறித்து உண்மையே கேள்வி கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். தவறான காரியங்களை சொல்லி சரியான காரியங்களை அவர்கள் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் நீர் ஒரு நாளிலே வரப்போகிறீர், நீர் வந்து எல்லாவற்றையும் சரியாக்கப் போகிறீர் என்பதை கூறி அறிவித்தீர் ஐயா. அப்படி நீர் அவர்களுக்கு கூறிய தீர்க்க தரிசனத்திலே ஒரு பகுதி நிறைவேறிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் உலகத்திலே வந்து எங்கள் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரண்டாவது வருகை வரை நாங்கள் காத்திராதபடி, உம்முடைய ரகசிய வருகையிலேயே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக இந்த நாட்களிலேயே மெய்யாய் மனம் திரும்பி உமக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க உதவி செய்யும். யார் யார் இந்த நேரத்திலே எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று உமை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே உள்ள பாவ கரைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டி அதை அவர்கள் வெறுத்துவிட அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களோடு போராடி கொண்டிருந்து பல தீர்மானங்கள் செய்தும் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு விசுவாசத்தை தந்து அவர்களையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வசனத்தை அவர்கள் வாழ்க்கையிலே உண்மை என்று அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.